वागर्थाविव संपृक्तौ वागर्थ प्रतिपत्तये ஜெகதஃ பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு ரகுவம்சத்துடைய முதல் ஸ்லோகம் மகாகவி காளிதாசர் பண்ணது. வாக்கு அர்த்தம், ஒரு சொல் அதோட பொருள். இப்போ பலாப்பழம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம மனசில் அந்த பொருள் ஞாபகம் வருது. அந்த பொருளையும் அந்த வார்த்தையையும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி பார்வதியையும் பரமேஸ்வரனையும் பிரிக்க முடியாது. பித்தரவ் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரே வார்த்தையில் அம்மை அப்பனாக இருக்கிற உலகத்துக்கே ஜெகத பித்தரவ், உலகத்துக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அவளை எனக்கு நல்ல வாக்கும் நல்ல வார்த்தைகளும் அதுக்கு ஏற்ற பொருளும் என்னுடைய கவிதையில் அமையுமாறு என்னுடைய காவியத்தை படைக்கும்போது இந்த பார்வதி பரமேஸ்வராளை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி காளிதாசன் ஆரம்பிக்கிறார். இதே அர்த்தத்தில் அபிராமி பட்டரும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி அம்பாளையும் பரமேஸ்வரனையும் நினைக்கிறவாளுக்கு இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை, மேலுலகத்தில் அழியாத அரசு, அதுக்கெல்லாம் மேலே தவ நெறியில் போகக்கூடிய ஒரு பாக்கியமும் அதோட முடிவில் சிவலோகமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி மகாபிரிவாளும் ஒரே தெய்வந்தான், அம்மையும் அப்பனுமா ஆகி நமக்கு அனுகிரகம் பண்ணுறது. இந்த அம்பாவோட சரணத்தை தியானம் பண்ணுறது நமக்கு சுலபம், மனசு தானாக போய் அங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த அம்மையப்பனா இருக்கிற பகவானும் அம்பாளும் அப்பப்போ ஒரு ஏதோ கோச்சுன்ட்டா, அதனால் அம்பாள் பிரிஞ்சு வந்தா தபஸ் பண்ணி பகவான் அடைஞ்சா அப்படின்னு சில க்ஷேத்திரங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். காஞ்சிபுரத்தில் கூட அம்பாள் கம்பா நதிக்கரையில் மணல் எடுத்து ஒரு லிங்கம் பண்ணி பூஜை பண்ணிட்டுருக்கா. அப்போது கம்பே நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. பூஜை பண்ணும்போது வெள்ளம் வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம எழுந்து ஓடி போய்டும். அம்பாள் அந்த லிங்கத்தை கட்டிண்டா. அப்போது பகவான் காட்சி கொடுத்து அங்கே அந்த மாமரத்தடியில் அம்பாளை கல்யாணம் பண்ணிட்டுருக்கா. அந்த அதனால் ஏக்க ஆமரம் ஒரு மாமரி ஒரு மாமரத்தடியில் அந்த மரத்தோட நாலு கிளைகளும் நாலு வேதங்கள், ஒவ்வொரு கிளையில் வர பழங்கள் ஒவ்வொரு ருச்சியாக இருக்கும். இன்றைக்கும் அந்த மாமரத்தடியில் அந்த அம்பாளும் ஏகாம்பரேஸ்வரரும் கல்யாண காட்சி ஒரு சிற்பம் செதுக்கியிருக்கா. கல்யாணத்தின் போது ஒரு பெண்ணுடைய முகத்தில் எப்படி ஒரு சந்தோஷமும் வெட்கமும் கலந்த ஒரு சிரிப்பு இருக்குமோ அது அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்கா. அடிக்கடி தரிசனம் பண்ணும் அந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு தாயாகும்போது தான் நான் பார்த்துருக்கேன். அப்படி பகவானும் சுவாமியும் பிரிஞ்சு மீண்டும் சேர்ந்தார்கள் அப்படிங்கிறது எங்கள் மயிலாபுரிலையும் அம்பாள் மயிலாக இருந்து பூஜை பண்ணி அதை பரமேஸ்வரன் உபனிஷத் தத்துவத்தை சொல்லிகிட்டு இருந்தாலும் அப்போ அம்பாள் மயில் டான்ஸ் ஆடுறத பார்த்து இந்த சொல்லும்போது கேட்கலையாம், கவனித்து கேட்கலையாம். அப்போது பகவான் நீ மயிலாப்பூர்னு சபிச்சிட்டார். மயிலாப்பூரில் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி திரும்பவும் சுயரூபம் அடைஞ்சு அம்பாள் பரமேஸ்வரோட சேர்ந்தா அப்படின்னு இங்கே ஸ்தல புராணம். பகவானே தன்னுடைய பக்தர்களை தம்பதிகள் பிரிஞ்சிருந்தால் சேர்த்து வச்சுருக்கார். பரமேஸ்வரனே பறவைக்கு எத்தனை வீசை தூதுன்னு அருணகிரிநாதர் பாடுறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பகவானோட அம்சம். சிவபெருமான் ஒரு வாட்டி தன்னை கண்ணாடியில் பார்த்தபோது உள்ளிருந்து தன் உருவமாக இருந்த அந்த அரக அலங்காரம் பண்ணிட்டு பார்த்தபோது வெளிவந்த அந்த சுவாமி தான் சுந்தரமூர்த்தி. அவர் வந்து பார்வதி தேவியோட ரெண்டு ஷேடி பெண்களை பார்த்து ஆசைப்படுறார். அப்போ பகவான் இது நீ பூமியில் போய் பிறந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு வான்னு அனுப்புகிறார். பூமியில் வந்து சுந்தரமூர்த்தி பிறக்கிறார், பகவான் அவரை ஆட்கொள்கிறார். பறவை நாச்சியார்னு திருவாரூரில் ஒரு பொண்ணு பிறந்திருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்புறம் இங்கே திருவொற்றியூருக்கு வந்து சங்கிலி நாச்சியார்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்புறம் திரும்பவும் திருவாரூருக்கு போனபோது அந்த பறவை நாச்சியார் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் உங்களை அப்படின்னு சுந்தரமூர்த்தியை சொன்னபோது, சுந்தரமூர்த்திக்கு சிவபெருமான் தம்பிரான் தோழர், அவர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால் நீங்கள் கொஞ்சம் பறவைநாச்சியார்கிட்ட போய் எனக்காக தூத்து போகணும் அப்படிங்கிறார். சிவபெருமான் தூத்து போகிறார், பறவைநாச்சியார் இல்லைங்கிறார். அப்போ சுந்தரமூர்த்தி வந்து சொன்னோடனே திரும்பவும் போங்கிறார், திரும்பவும் போகிறார். இப்படி நடையாக நடந்து அந்த பறவைநாச்சியாரையும் சுந்தரமூர்த்தியும் பகவான் சேர்த்து வைக்கிறார். அப்படி அந்த பிரிந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கிறதுங்கிற காரியம் பகவானே பண்ணுற காரியம், அதை ஹனுமார் பண்ணுறார். ஹனுமார் பிரம்மச்சாரி, அவருக்கு ராமர் சீதையை பிரிஞ்சு படுற கஷ்டத்தை பார்த்தபோது புரிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே வந்து சீதாதேவியை பார்த்தோன்னே அவர் ஆஹா ஆஹா அப்படின்னு, தெய்வ பெண்ணாக இருக்காள் இவன். எதி ராமஹா சமுத்ராந்தாம் மேதினீம் பரிவர்த்தையேத்து அஸ்யா கிருத்தே ஜெகச்சாப்பி யுக்தமித்தேவ மேமதிகி. ராமர் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை புரட்டி போட்டானா கூட இவளுக்காக பண்ணலாம், யுக்தந்தான் அது அப்படிங்கிறார். ராஜ்யம் வா த்ரிஷுலோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயாக நாப்னியாத் கலாம். மூ உலகத்துடைய ராஜ்யமும் சீதாதேவியும் பார்த்தா சீதையினோட பதினாறில் ஒரு பங்குக்கு மூ உலக ராஜ்யம் ஈடாகாது அப்படின்னு மமாபி வியத்திதம் மனஹா. இப்படி இவா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காளே, இந்த ராட்சசிகளுக்கு மத்தியில் இவள் கஷ்டப்படுறாளேன்னு இவளை பார்த்து என் மனமே ரொம்ப துக்கப்படுறது. ராமர் எப்படி இதை தாங்குவார்? ராமரோட உயிர் சீத்தட்டு இருக்குது, சீத்தையோட உயிர் ராமர்ட்ட இருக்குது, அதனால தான் இவள் ரெண்டு பேரும் இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்னு அப்படி வியக்கிறார். அந்த இடத்துல சுந்தரகாண்டத்தில் 15வது சர்க்கத்தில் ஒரு ரெண்டு ஸ்லோகம் வருது. இயம்சா யத்கிருதே ராமஹா சதுர்பிஹி பரிதப்யதே காருண்யேன ஆந்ருஷம்சேன ஷோகேன மதனேனச்சா. இந்த பெண்ணை குறித்து ராமர் நாலு விதமாக கவலைப்படுறார், கருணையினாலையும் தயவுனாலையும் ஷோகத்தினாலையும் காமத்தினாலையும் வருத்தப்படுறார். ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத், ஒரு பெண் இந்த மாதிரி காணாமல் போயிட்டாளே அப்படின்னு கருணை. தன்னை நம்பி வந்தவள் ஆசிரித்தேத்தி ஆந்திரசம்சதா, அவளை நம்ம தொலைச்சோமே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். பத்னி நஷ்டேத்தி ஷோகேனா, தன்னுடைய மனைவி பக்கத்தில் இல்லாமல் இருக்காளே அப்படின்னு அதனால் ஒரு ஷோகம். பிரியேத்தி மதனேனச்சா, தனக்கு பிரியமான காதலி அவள் இல்லாமல் இருக்கிறது, அதனால் அவர் வந்து ஷோக்கப்படுறார். இப்படி நாலு விதமான உணர்ச்சிகள், நாலு விதமான கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு, இதை இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு திருமண வாழ்க்கைன்னா என்ன, அதை வந்து எப்படி கணவன் அதில் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். அதை ஹனுமார் வாயால் சொல்கிறது அவர் இவா ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிறார். இது மாதிரி உத்தம தம்பதிகளாக இந்த ஸ்லோகத்தில் இருக்க மாதிரி கணவன் மனைவி இருந்தால் ஏதாவது ஒரு விதிவசமாக பிரிஞ்சால் கூட பகவானே சேர்த்து வைப்பார், எப்படி ஹனுமார் சேர்த்து வச்சாரோ அந்த மாதிரி. இந்த ஒரு பெண்ணா அவளுடைய இயல்புகளை புரிஞ்சுண்டு ஒரு ஆண் தன்னை நம்பி ஒரு பெண்ணை கொடுத்துருக்கா அப்படிங்கிற போது அவளோட ஃபிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், அவளால் எவ்வளோ முடியும் ஃபிசிக்கலாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அவளோட அந்த லிமிட்டேஷன்ஸ் தெரியணும், அவளுடைய பயமோ அவளுடைய வெட்கமோ அவளுக்கு டக்குன்னு ஒரு சில பொசசிவாக இருக்கிறதுனால மற்றவா மேலே ஒரு தன் கணவன் மேலே இருக்கிற அன்புனால் ஒரு நாத்தனார் மாமியார் எல்லார் மேலே கூட அவளுக்கு ஒரு விருப்பம் குறைச்சலாக இருக்கும், ஒரு கோபம் கேப்பம் வரும், அதெல்லாம் கூட ஒரு கணவன்கிறவன் புரிஞ்சுக்கணும். அப்புறம் தன்னை நம்பி வந்திருக்கா தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய தோழிகள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த பெண் நம்மளை நம்பி வந்திருக்கா அப்படிங்கிறத நினச்சி அவளை காப்பாற்றணும். அடுத்தது பத்னி அப்படிங்கிற ஒரு ரோல், அந்த பத்னிங்கிற ரோல் தனக்கு தன்னை கரையேற்றக்கூடிய பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்குறா, தன்னுடைய அப்பா அம்மாவை கரையேற்றத்துக்கு கூட நிற்கிறா அப்படின்னு அந்த பத்னிங்கிற ரோல். எந்த ஒரு பெரியவர் வந்து பத்னி காலமான போது என்னோடய அக்னியை கூட்டின்னு போயிட்டே அப்படின்னு, எனக்கு அக்னி இல்லாமல் பண்ணிட்டே அப்படின்னு அழுதாராம். அந்த மாதிரி பத்னி இருந்தால் தான் அக்னி காரியங்கள்லாம் பண்ணலாம். இவ்வளவு முக்கியமான ஒரு ரோல். அதனால் அந்த எப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த பத்னியுடைய துணை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அந்த ரோல் அவள் பண்ணுறாங்கிறத அவள் ஆத்த பார்த்துக்கலன்னா நம்ம நிம்மதியாக வெளில போயிட்டு வர முடியுமா? அதனால் அதை கௌரவிக்கணும். கடைசியில் இவ தன்னுடைய காமத்தை பூர்த்தி பண்ணுறா அப்படிங்கிறது அது ஒரு எலிமெண்ட், 25%, அதுவும் முக்கியம்தான். ஆனால் அதை பேஸ் பண்ணி ஒரு கல்யாணத்தை நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கணவன் புரிஞ்சுண்டு அவள் வந்து தன் கணவன் தன் மனைவியை அன்பாக நடத்தினாலொழிய கல்யாணங்கிறது கஷ்டப்படும். கல்யாணங்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, அதுவும் நம்மளுடைய அரேஞ்ச் மேரேஜ் அவ்வளவு அர்த்த புஷ்டியானது, ஆயிரங்காலத்து பயிர்னு நம்ம நம்புகிறோம். அதில் கணவன் இவ்வளவெல்லாம் புரிஞ்சுன்னு நடக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் ஒரு பெண்ணும் எப்படி நடந்துக்கணுங்கிறதும் இருக்குது. பெண்களுக்கு அவளுக்கும் தங்களுடைய லிமிட்டேஷன்ஸ், தங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி தங்களோட குணாதிசயங்கள் என்னன்னு புரியணும். இந்த காலத்து படிப்பில் இந்த குணாதிசயங்கள்லாம் படிப்பும் வேலைக்கு போயிட்டால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப உலகம் பாராட்டுறது. ஆனால் இது அவளுக்கு இயல்பாக இருக்குது, யாரும் திணிக்க ஒன்றும் இல்லை. நம்ம சாஸ்திரங்களில் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லுவோம், இது சொன்னாலே நான் அடிக்க வருவா. ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு பூனையை பார்த்தா பயப்படுறா, ஆனால் கணவன் கையை பிடிச்சிட்டு ஆஸ்திரேலியா கூட போகிறா, என்ன தைரியம்? அந்த மாதிரி அவளுடைய அந்த சில பயங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். அது மாதிரி மடம்னா ஒரு நைவிட்டி, ஒரு வெகுளித்தன்மை. ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் டாக்டராக இருந்தால் கூட தன்னுடைய குழந்தை உடம்பு சரியில்லைனா வேறு டாக்டர்கிட்ட போவா, ஏன்னா அவளுக்கு அந்த தன் குழந்தைன்னு வரும்போது ஒரு அசடு தட்டிடுறது. அந்த மாதிரி அவளுக்கு சில சமயம் டெசிஷன் மேக்கிங் போது அந்த மாதிரி ஒரு பாசத்தினால ஏதாவது தப்பு பண்ணக்கூடும் அப்படிங்கிறது தன்னுடைய அந்த தனக்கு அந்த லிமிட்டேஷன் இருக்குங்கிறது அவளும் புரிஞ்சுக்கணும். நாணம் அப்படின்னா ஒரு லஜ்ஜை, சிலது பண்ணலாம் சிலது பண்ணக்கூடாது. அது மாதிரி பயிர்ப்புன்னா ஒரு வித கணவனை தவிர பர புருஷர்கள்ட்டையோ மற்ற விஷயங்களில் ஒரு விதமான வெறுப்பு, இது இவளுடைய இயல்பு. இந்த இயல்பை அவள் வச்சுட்டுருந்தா தான் இந்த கணவனுக்கும் முதல்ல ஒரு ஃபஸ்ட் தடவை ஒரு பூனையை பார்த்துட்டு வந்து தன்னை கட்டிண்டா கணவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது, அது அதை வச்சு தான் காதலே வருது. ஆனால் அப்புறம் வந்து அதை வெறுத்தானே எப்படி? அதனால் ரெண்டு பேரும் தன்னுடைய இந்த இயல்புகளை புரிஞ்சுக்கணும். அடுத்தது கணவனை நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த மாதிரி பணத்தை நம்பி இருக்கக்கூடாது, கணவனுடைய குணத்தை நம்பி இருக்கணும். கணவனுடைய படிப்பு, அவனுடைய வீரம், அந்த மாதிரி அந்த தனித்திறமைகளை புரிஞ்சு அதை வளர்க்கணும். இது ஒரு மனைவியோட முக்கியமான ஒரு கடமை. அடுத்தது பத்னிங்கிற ரோலை ப்ளே பண்ணணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். அதெல்லாம் போக கணவனுடைய காமத்தை பூர்த்தி பண்ணணும். அது பரஸ்பரம் ஒரு பகவான் அதில் ஒரு ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்தை வச்சுருக்கார், அதனால் அதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுண்டு ஐடியலாக ஒரு ஆதர்ஷ தம்பதிகளாக இருந்தால் பகவான் இந்த ஒரு இல்வாழ்க்கையே வந்து எல்லா தர்மங்களுக்கும் மேலானதாக இல்லறம் அல்லது நல்லறம் என்று அப்படின்னு அவைப்பாட்டு எழுதினா, அந்த மாதிரி இல்வாழ்க்கைங்கிறதே இப்படி வாழ்ந்துட்டு ஒரு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தாலே அவ ரொம்ப சுலபமாக வந்து பகவான் அடைஞ்சிருவா. ஆனால் சில சமயம் இப்படி இருக்கும்போது கூட ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்துட்டு பரஸ்பரம் அன்போடு இருக்கும்போது கூட விதிவசமாக ஏதாவது ஒன்று வந்து அவளுக்கு அவளுடைய இந்த அன்புக்கு ஒரு சோதனையாக வரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கதைகள்லாம் காமிக்கிறது. இந்த மாதிரி சீதையை பார்த்தபோது ஹனுமார் சொல்கிறார், துல்யசீல வயோபிருத்தம், இவா ரெண்டு பேரும் ஈக்குவல், அதாவது அதாவது பொருத்தமான வயசு, பொருத்தமான குணம், அவளுடைய சீலம் ஒழுக்கமும் ஒரே மாதிரி, விருத்தம் அவளுடைய ஆச்சாரங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்குது, துல்லியாபிஜன லக்ஷணம், இவள் ரெண்டு பேரும் ராஜகுமாரன் ராஜகுமாரி, இவளுடைய அபிஜனங்களும் ஒரே மாதிரி, நல்ல ஜனகர் மகளவோ இவர் தசரத குமாரர், ராகவோர்ஹதி வைதேகியும் தம்சேயம் அசிதேக்ஷணா, இவர் ராமனுக்கு இவள் ரொம்ப பொருத்தமான மனைவி, சீதைக்கு ராமர் தான் பொருத்தமான கணவர் அப்படின்னு. இங்கே வந்து இதை எதுக்கு சொல்லணுன்னா, அப்பேற்பட்ட ராமரும் சீதையும் கூட பிரியும்படியான ஒரு காலம் வரும், அப்படி காலோகி துரதிக்கிரமாக, காலங்கிறது சில சமயம் ரொம்ப கடுமையானது, விதிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணி இதை சொல்கிறார் ஹனுமார். ஆனால் அந்த ஹனுமார் அவ ரெண்டு பேரையும் இவா இந்த சீதையை பார்த்தோன்னே அவருக்கு பக்தி வந்துடுது, அப்புறம் அவர் ராவணன்ட்ட பிஹேவ் பண்ணுறதும், அடுத்தது தன்கிட்ட பேசும்போது எப்படி இருந்தா நடந்துட்டா அதெல்லாம் பார்த்து மேலும் ராமர் ஹனுமாருக்கு சீதாதேவி மேலே பக்தி ஏற்பட்டு, அந்த சீதையை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறா இவா அப்படிங்கிற கோபத்தினால்தான் லங்கையே எரிச்சர் ஹனுமார். ஆதாய தேனைவ ததாகலங்காம் அப்படின்னு சீதையோட கோப அக்னியை கொண்டு தான் லங்கையை எரிச்சார் அவர் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் திரும்பி வந்து இன்றைக்கே கிளம்புவோம், தன்னுடைய வானர சேனைகள்கிட்டையும் வந்து சீதையை நம்ம காப்பாற்றணும், இப்போவே நம்ம சீத்தையை மீட்டின்னு கூட போயிடலாம் அப்படின்னோடனே எல்லோரும் ஆஹா அப்படி பண்ணுவோங்கிறார். ஜாம்பவான் இல்லை, நம்ம போய் ராமரை பார்த்து அவர் சொல்கிறத கேட்போனோடனே ராமரை பார்த்து அன்றைக்கே ராமரை கிளப்பி கூட்டின்னு வந்து சீத்தையை மீட்கும்படி ஹனுமார் பண்ணுறார். சீதாதேவியோட செய்தியை ராமர்கிட்ட சொல்லும்போது அங்கே போய் ராமரை நமஸ்காரம் பண்ணுறார், அப்புறம் தெற்கு திக்கில் திரும்பி சீதாதேவி ஒரு நமஸ்காரம் பண்ணார். அப்படி இவ்வளோ நாள் ராமருக்கு நமஸ்காரம் அணிந்தவர் சீதாராம குணகிராம புண்ணியாரண்ய விஹாரினவ் வந்தே விசுத்த விஜானவ் கவீஸ்வர கபீஸ்வரவ் அப்படின்னு இந்த வால்மீகியும் இந்த இவரும் ஹனுமாரும் இந்த சீதாராம குணத்தில் அப்படி முழுகிறா, ராமர் எவ்வளோ தூரம் சீத்தைக்காக ஏங்கின்னு இருக்கார் அப்படிங்கிறத ஹனுமார் 31 ஆசுரர்கள்லேருந்து 40 ஆசுரர்கள் வரைக்கும் அப்படி திரும்ப திரும்ப சொல்லி, நான் ஏதாவது சாப்பிடுங்கோளே அப்படின்னு சொன்னால் வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பான்னு சொல்லிடுறார். 4 மணி 5 மணிக்கு ஏதோ சாப்பிட்றார், ஒன்றுமே ரசித்து சாப்பிட்றதில்ல அப்படின்னு சீத்தைக்கிட்ட உங்களை நினச்சி அப்படி அவருக்கு தூக்கமும் இல்லை சாப்பாடும் இல்லை, சந்திரனை பார்த்தா என் சீத்தையோட முகம் மாதிரி இருக்குங்கிறார். எப்பயோ தான் தூங்குறார், எப்பயோ தூங்கினாலும் கனவுல உங்களை பார்த்துட்டு சீதேதி மதுராம்பாணியும் வியாகரன்னு பிரதிபுத்தியதே சீதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரமான வார்த்தைகளை சொல்லிட்டு எழுந்துடுறார் அப்படின்னு. இவா ரெண்டு பேரையும் அந்த அன்பை புரிஞ்சுண்டு சேர்த்து வச்சவர் ஹனுமார். இந்த மாதிரி எப்பயாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஏதோ பேதம் ஏற்பட்டால் கூட அபராஜித பிங்காட்சி நமஸ்தே ராம பூஜிதா அப்படின்னு நம்ம ஹனுமாரை வேண்டிண்டா, அவர் உடனே அந்த பிணக்கை போக்கி சேர்த்து வைப்பார். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.